ದೇವ ಗೌರಿ ಪ್ರಿಯ ಮಮ ಕವಿತಾ ಕನ್ಯಕಾಂ ತ್ವಂ ಗೃಹಾಣ. ಏನ ಪರಮೇಶ್ವರನಿಗೆ என்ன பேருனா ಗೌರಿ ಪ್ರಿಯ. ಅಂಬಾಳಿಡத்துல ரொம்ப பிரியமா உள்ளவர். அம்பாளத்துல பிரியமா இருக்கிறான்னு சொல்றதுனாலேயே நமக்கு என்ன தெரிகிறது, அம்பாளுக்கு காவ்யாலாப வினோதினி. அம்பாள் எப்பொழுதும் காவியங்களை கேட்டுட்டே இருப்பாளாம். அந்த காவியங்களையே கேட்டு இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பிரியமானவள்னு இந்த சிவானந்த லகரி எப்படி இருக்கணும், உயர்ந்ததான ஒரு காவியமா இருந்தா தானே அம்பாளுக்கு பிரியத்தை உண்டு பண்ணும். ஆகையால் ஏ கௌரி பிரியா, அம்பாளுக்கே பிடிச்சதை பார்த்த கல்யாணி, அம்பாளுக்கு வேறு கல்யாணி, இனிமையாக பேசுபவள். கல்யாணிங்கிற என்ன அர்த்தம், கல்யாண இனிமையான பேச்சு, இனிமையான சொல்லு. அந்த இனிமையான சொல்லை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பவளாம். அது எப்படின்னு எப்பொழுதும் மனசுக்கு சந்தோஷமாகவே கொடுக்கும்படி பேசுவா. எப்ப பேசினாலும் எல்லோருக்கும் மனசுல ஒரு ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் ஒரு இன்னும் பேசணும் இன்னும் கேட்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவளாக இருக்கணும் என்ற அபிப்பிராயத்துல அப்படி பேசுறவள். ஆகையால் அவளுக்கு அம்பாளுக்கு கல்யாணின்னு பேசு. அப்படி கல்யாணியும் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் தம் கிருஹாணா. இப்படி என்னுடைய காவியமாக இருக்கக்கூடியதான சிவானந்த லஹரி எனக்கூடியதான பெண்ணை தாங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள்னு நாம் எழுதின இந்த கிரந்தத்தை பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணினார். பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணோம்னா நம்ம எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை எழுந்தாலும் எதை அடைஞ்சாலும் அதை முதல்ல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு வழக்கம் நமக்கு வாழ்க்கையில் வரணும். புதுசாக புடவை வாங்கினே பகவானுக்கு சாத்தியம்ட்டு போட்டுக்கணும். எதை கொடுத்தாலும் உங்கள் இஷ்டமான தெய்வத்துக்கு கொடுத்து விட்டு வாங்கிக்கிடும். காஃபி சாப்பிட அம்பாளுக்கு காய் காட்டிட்டு சாப்பிடுங்க. எதை இருந்தாலும் எத்கரோடு எதாசு எஜ்ஜுவோது ததாசு எத் சத்குருஷ்வ மதர்ப்பணம். ஏன்னா அதில் இருக்கிற தோஷங்கள்லாம் போயிடும். பிஸ்கட் சாப்பிட்றல அம்பாளுக்கு காமிச்சுட்டு சாப்பிடுங்க. அம்பாள் சாப்பிட மாட்டா, ஒரு பிஸ்கட் எடுத்துக்க மாட்டா. ஏண்ட நகவை தேவா அஸ்னந்தி நபிபந்தி. அவள் சாப்பிட்றதில்ல குடிக்கிறதில்ல, ஆனால் திருஷ்டுவா திருப்தி பார்த்து சந்தோஷப்படுறாள். ஆகையால் நீங்கள் எதை எடுத்தாலும் வாழ்க்கையில் எதை அடைஞ்சாலும் எதை புதுசாக வாங்கினாலும் பகவானுக்கு காமிச்சு விட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல தப்பு பண்ணவே படாது. நீங்கள் பண்ணினா தானே பண்ணணும்னு நினைச்சா தானே பண்ணவே படாது. பண்ணினா பகவானுக்கு இல்லை உங்களுக்கு தான் தோஷம். ஆகையால் எது நம்ம அடைஞ்சோமோ எத்கரோஷி எதை செய்கிறீரோ எத்கரோஷி எஜ்ஜுஹோசி எது ஆசியத்து எது இருக்கோ தத்குருஷ்வம் அதர்ப்பணம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நான் இந்த கவிதா எனக்குடையதான எழுதினேனே இதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன். இது முதல்ல பார்க்கணும். நமக்கு வாழ்க்கையில் இது ஒரு பாடம். இப்படி இந்த சிவானந்தரே எனக்குடையதான ஸ்லோகத்தை வச்சு நம்ம சொன்னோம். இப்போ கவிதாங்கிறது ஒரு கன்யகான்னு சொன்னால இந்த பெண்ணிடத்தில் எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணை மணக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பெண்ணை பார்க்கறது யாரு முதல்ல பார்க்கணும். பையனே போய் பெண்ணை பார்த்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றதோ ஒவ்வொரு பெண்ணாத்துக்கும் போயிட்டு சொஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு இந்த பொண்ணு பிடிக்கலேன்னு சொல்றதோ இதெல்லாம் ஒத்துக்கணுமா? அந்த பெண்ணுங்கிறத எக்ஸிபிஷன்ல இருக்கிற பொம்மையா எல்லாரும் பார்த்துட்டு போறதுக்கு இப்படி எல்லாம் கேட்கற இன்னைக்கு. அதுக்காக என்ன பண்ணான், ஒரு பெண்ணை நானே போய் பசங்களை பார்க்கறேங்கிறான். ஸ்வயம்வரம் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்துக்கிறது இப்ப எல்லாம் தயாராகிடுது. அப்படி பார்த்துட்டு இருக்காளே அது ரைட்டா? எல்லாம் சாஸ்திரம் சொல்றது பொண்ணு பையனை பார்க்கப்படாது, பையன் பொண்ணை பார்க்கப்படாது. என்ன சார் அது பார்க்காம? அப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் பொண்ணுக்கும் பையனுக்கும் அப்புறம் பார்த்த பிறகு அப்புறம் ஒழுங்கா இல்லைன்னா என்ன பண்றது? கல்யாணமும் ஆயிடுது, முன்னால பொண்ணை பார்க்கப்படாது. கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னா விட்டுறதா? ஐயா விட முடியாது ஐயா. அப்ப எப்படி சார் இதுக்கு சொல்யூஷன் என்ன? சாஸ்திரம் என்ன சொல்றது? இதை பாருங்க, இந்த பொண்ணிடத்துல இந்த குணங்கள் இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த குணங்கள் இருக்கா முதல்ல பாருங்க. யாரு பார்க்கணும்னர்? பொண்ணனுடைய அம்மா அப்பா இல்ல, பையனுடைய அம்மா அப்பா இல்ல. பையனானவர் தனக்கு பெண்ணு வேணும்னு ஐந்து பிராமணர்கள்ட்ட சொல்லி அவளை தேட சொல்லணும். அவ எந்த பெண்ணை பார்த்து உனக்கு இவ தகுந்தவள்னு சொல்றாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சார் இது? யாரோ என்னுடைய வாழ்க்கையில இன்னொருத்தர் டிசைட் பண்றா? இப்படிலாம் கேள்வி கேட்பா? என்ன படிச்சாலோ இல்லையோ? முன்காலத்தில் அப்படி இல்லை, இந்த காலத்தில் படிச்சிருக்கிறதுனால இப்படி எல்லாம் கேள்வி கேட்பா. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், உங்க வாழ்க்கைன்னு யார் சொன்ன? வாழறது உங்களுக்காக இல்லை, சங்கத்துக்காக வாழறது. நாட்டுக்காக வாழறாள், இந்த தேசத்துல தர்மம் நிலைக்கணுங்கிறதுக்காகத்தான் வாழறாள். சோ தர்மத்துக்காக தர்ம பத்னிய கல்யாணம் பண்ணி தர்மம் எப்படின்னு சொல்றதுக்கு பிராமணாள் இருக்கான். வேதாத்தியம் பண்ணியிருந்தான பிராமணாள் அவ கண்டுபிடிப்பா இவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு. அதனால்தான் முதல்லயே ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரம் சொன்னீம் அசமானார்ஷ கோத்திரதான் சதுருசீம் பாரியாம் விந்தேதா, அவனவனுக்கு தகுந்ததான ஒரு பெண்ணை. இப்ப தகுந்ததான பெண்ணேனா அந்த பெண்ணின் இடத்துல என்னென்ன குணங்கள் அவ எதிர்பார்ப்பா அப்படின்னு பார்த்தா, சர்வ அலங்கார யுக்தாம் சரச பதயுதாம் சாது விருத்தாம் சுவர்ணாம் சத்திசம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம் உபகத வினயாம் ஜோதனார்த்தானரேகாம் கல்யாணீம் தேவ கௌரீம் பிரிய மம கவிதா கன்யகாம் ஸ்வம் கிருஹாண் ஸ்வம் கிருஹாணா. அத்தனையும் ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. முதல்ல அந்த பெண்ணின் இடத்துல என்னென்ன இருக்கணும். சோ இந்த பிராமணாள் இந்த பையனை பார்த்து இவன் படிச்சு விட்டான் ஒழுக்கத்தோட இருக்கான் ஆறு மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகணும், ஏன்னா குருகுலத்துல இருந்து விரதம் ஆன பிறகு வெளியில வந்ததுன்னா அவனை கல்யாணம் சீக்கிரமா பண்ணி ஆகணும். அதுக்காக அவனுக்காக பையனை தேடி போகணும், இந்த பெண்ணை தேடிட்டு போகணும். பெண் இடத்துல என்னென்ன குணங்கள் இருக்கணும் முதல்ல சொல்ற. சர்வ அலங்கார யுக்தாம் சரச பதயுதாம். இப்பவும் பாருங்க நம்ம நாட்டுல பெண்ணை பார்க்கறதுக்காக ஒரு நாலஞ்சு ஸ்திரீகள் போவான், புருஷால் போறது இல்ல. முதல்ல பெண்ணை பார்க்கறதுக்கு ஸ்திரீகள் தான் போவான். அந்த ஸ்திரீகள் போகும்பொழுது அவ என்ன பாப்பா, ஒரு பெண்ணு நடத்துல மாங்கல்ய ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்காளான்னு பாப்பா. காதுக்கு காதணி இருக்கணும், கைகளில் ஒவ்வொரு கையிலையும் ரெண்டு வளை இருக்கணும். ஒரு கையில் நான் வாட்ச் கட்டிட்டு இருக்கேன் அதெல்லாம் வளை இல்லைன்னு சொல்லப்படாது. ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு கையிலையும் ரெண்டு வளை இருக்கணும். காலுக்கு குலுசு இருக்கணும் இப்படின்னு சிலது வச்சுருக்கேன். இதெல்லாம் எண்ணிக்கையும் கட்டப்படாதான். நான் வந்து டைமண்டில் வாங்கி போட்டிருக்கேன் சார், அதில் எண்ணெய் உள்ளே போயிடும் ஆகையால் கழட்டி வச்சுருக்கேன்னு சொல்லப்படாது. தோடெல்லாம் கீழே வச்சுருக்கேன் எல்லாம் சொல்லப்படாது. நான் சாஸ்திரம் கட்டப்படாதுன்னு சொன்னேன். கயிற்றாலையும் எப்பவும் கட்டப்படாது. மாங்கல்ய ஆபரணங்கள்னு பேர். மங்களசூத்திரத்தை கட்டலாமா, காலில் கொலுசை கட்டலாமா, கட்டப்படாது. கையில் வளை கட்டலாமா, ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன டைமண்டு போட்டுப்பானு, இது கட்டப்படாது, கைட்டு வச்சுக்கணும் எண்ணெய் இறங்கணுங்கிறத கட்டி வைப்பானு. யார் வேண்டான்னு சொன்ன, நம்மளா பண்ணி வச்சுண்டு. சாஸ்திரம் என்ன சொல்றது, சிலதெல்லாம் மங்கள ஆபரணங்கள் அது எண்ணிக்கும் கட்டப்படாது. ஆகையால் தான் சீதா தேவிய ராவணன் எடுத்தும் பொழுது எடுத்துன்னு போகும் பொழுது என்ன பண்ணினாலாம், மற்ற ஆபரணங்களை கயிட்டி அதுக்கப்புறம் அதை ஒரு மூட்டையில சுத்தி போட்டிருக்க. அப்ப அந்த ஆபரணங்களை கேட்டுட்டு லட்சுமணன் கேட்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி, இதெல்லாம் இருக்கா என்ன ஏது. அப்ப அவ என்ன சொல்றான், நான் பார்க்கவே இல்லை. எதை பார்த்தேன், நாஹம் ஜானாமி கேயூரே, தோல் வளையங்களை நான் தெரிய அறிய மாட்டேன். நாஹம் ஜானாமி குண்டலே, காதணிகளை நான் அறிய மாட்டேன். ஏன் நூபுரே தோ அபிபஸ்யாமி நிச்சயம் பாதா அபிவந்தனார், மன்னிக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணுவேன். ஆகையால் காலில் போட்டுதான கொலுசு மட்டும் இதுதான் சீதாதேவி இது அப்படின்னு சொன்னார்னு சொல்றது. அப்ப என்ன, சில மாங்கல்ய ஆபரண சர்வ அலங்கார யுக்தா, ஒரு பெண்ணுன்னா லட்சணமா இருக்கணும். லட்சணமா இருக்கணும்னா என்ன அர்த்தம், என்னென்ன ஆபரணங்கள் அவசியம் போட்டுக்கணுமோ அதான். உடம்பு முழுக்க 2 கிலோ தங்கத்தை போட்டுக்கணும்னு சொல்லலை இங்க. எது மினிமம் வேணுமோ அது போட்டுக்கணும், அதை கட்டப்படாது. சர்வ அலங்கார யுக்தாம் சரச பத யுதாம், நட எப்படி இருக்கணும். பெண்ணை நடக்கும் பொழுது அந்த பெண்ணு எப்படி நடக்கணும், மேல் பிளாட்ல நடந்தா, போர்த்து ஃபுளோர்ல நடந்தா, கீழே இருக்கிறவளுக்கு தப்பு தப்புன்னு கேட்கும், பூனை நடக்கிற போல நடக்கும். என்ன சார் ஸ்திரீகளுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் இப்படி சொல்ற, புருஷால் வளம் எப்படி நடக்கணுமா, புருஷால் அப்படி இருந்து அவளை சொசைட்டியில சேர்க்காது. என்ன பெண் அப்படி நடந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னேன். யாருக்கு ஹார்ஷா ட்ரீட்மெண்ட் பாருங்க, எப்படி நடக்கணும்னு, பூனை நடக்கிறா போல நடக்கணுமா, நடக்கிறது தெரியப்படாது, துப்பு துப்புன்னு விழப்படாது, பாதமானது மெல்லமா. இத தொப்புன்னு விழறது எப்படின்னா, பரதநாட்டியத்துல அப்ப வந்து பாதத்தை எப்படி வைக்கணும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பாதத்திலையும் எப்படி வைக்கணும், அந்த தாளத்துக்கு தகுந்தாபல எப்படி வைக்கணும், அது இன்னொரு கிளாஸ்ல. லாஸ்ய பிரியா லயகரே லஜ்ஜாரம்ப அதிவந்தித அப்படிங்கிற நாமாக்களை சொல்லும் பொழுது, இந்த லாஸ்யம்னா என்னது, எப்படி ஒவ்வொரு நாடகத்திலையும் எப்படி பண்ணணும், பாதத்தை எப்படி வைக்கணும், எத்தனை எந்த அளவுக்கு வைக்கணும், ஒரு பாதத்துக்கும் இன்னொரு பாதத்துக்கும் நடுவில் எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு இத்தனையும் சொல்றது. பரதநாட்டிய சாஸ்திரத்தில் ஜெயசேனாபதிங்கிறவர் இந்த அர்த்த சங்கிரகங்கிற கிரந்தத்தில் அழகாக எழுதியிருக்கார். ஒவ்வொரு நாட்டியமும் ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு முத்திரையும் எப்படி இருக்கணும் அப்படியும் சொல்லியிருக்கார். ஆனால் சாதாரணமாக ஒரு பெண்ணு நடக்கிறப்ப எப்படின்னர் காலில் சத்தம் கேட்குற சரச பதயுதாம் சரள பதயுதாம், அது சிரமப்பட்டு நடக்கப்படாது. அதே போலயே என்னடான்னர் சாதாரணமாகவும் நடக்கணும். இப்பெல்லாம் ஸ்திரீகளை ஹை ஹீல்ஸ் போட்டுண்டு, அது என்னடாச்சுன்னர் நடக்கிறப்ப ஒரு மாதிரி நொண்டிண்டு நடக்கிறா போல நடந்தா என்ன அர்த்தம்? சரள பதயுதாம், சரளமாக இருக்கணும். அது விழும்பொழுது இது நடக்கும் பொழுது சத்தமும் வரப்படாது, சரீரத்தில் ஒரு ஆட்டமும் இருக்கப்படாது. சரள பதயுதாம் சாது விருத்தாம், நன்னடத்தை இருக்கணும். விருத்தம் அவள் எத்தனால எப்படி நடந்துட்டு இருக்கா, நாலு பேர் இடத்துல எப்படி நடந்துட்டு இருக்கான்னு நன்னடத்தை இருக்கணும். சாது விருத்தாம் சுவர்ணாம், அழகான வர்ணம் இருக்கணும். வர்ணம்னா மேனியினுடைய கலர், அது அப்படியே கோதுமாவை அரைச்சாமா கோதுமாதிரி அப்படியே பொழிச்சு வச்சா அந்த வீட்டிஷ் கலர், அதெல்லாம் கேட்கல. இங்கே கருப்பாகவும் இருக்கலாம், திரௌபதி கருப்பு ஞாபகம் வச்சுங்கோ. கருப்பாக இருந்தாலும் அம்பாளே கருப்புன்னு சில சொல்ல, மீனாட்சிங்கிற ஒரு அம்பாள் கருப்பாக இருந்தாலும் விவகாரம் என்ன, கருப்பு வெளுப்பு என்கிறது இல்லை, சரீரம் முழுக்க பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்லதான ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். அப்படி சுவர்ணம் சத்விஸ்தம் ஸ்தூயமானாம், நல்ல மனுஷாலாம் இந்த பொண்ணு நல்ல பெண்ணு, நன்ன நடத்த உள்ளவள் அப்படின்னு நாலு பேர் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கணுமா. சத்விஸ்தம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம், எப்படி இருக்கணும், சரசமான குணங்கள் இருக்கணும். குணமானது நல்ல குணங்களோடு குடிக்கணும். பேச ஆரம்பிச்சாலையானால் அதுதான் ஏண்டா இப்படின்னு நாலு பேரை வெய்யறது, இன்னொருத்தர தப்பு சொல்றது, இப்படியே ஒரு எண்ணம் இருக்கப்படாது அந்த பெண்ணுக்கு. சரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம், லட்சிதாம் நல்ல குணங்களோட இருக்கிறவளா இருக்கணும், நல்ல குணங்களா இருக்கிறதாக கருதப்படணும். லட்சணாட்யாம் லட்சணம் உடைய, லட்சணம் பார்க்கறதுக்கு ஒரு லட்சணம், பார்த்ததுமே பார்த்தால லட்சணமா இருக்கான்னு சொல்றா பார்த்தால கண்ணுக்கு ஏத்த மூக்கு, மூக்குக்கு ஏத்ததான வாக்கு, அந்த முகத்துல ஒரு புன்சிரிப்பு அமைதி, இவைகள் இதுக்கு தான் லட்சணமும் பேர். லட்சணம்னா என்ன, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அளவிட முடியாது. ஒரு பெண்ணை பார்த்த மாத்திரத்துல அந்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும், நல்ல பெண்ணா இருக்க அப்படிங்கிற மனசுல தோணணுமா, ஒரு சந்தோஷம் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடியதான பெண்ணா இருக்கணும். அப்படி லட்சிதாம் லட்சணாட்யாம் உத்யத் பூஷா விசேஷாம், அந்த பேச்சு இருக்க பார்த்தல அந்த பேச்சுல எப்படின்னு இனிமை இருக்கணும், உண்மை இருக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கவலையே படாதீங்க, நம்ம ஊர் ஸ்திரீகள் கண்டுபிடிச்சு விடுவோம். ரெண்டு நிமிஷம் பேச்சுனா வரும் இந்த அம்மா எப்படிப்பட்டவாள் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு விடுவான். ஸ்திரீகளுக்கு மட்டும் அந்த குணம் இருக்குன்ற, புருஷாளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பேச்சினாலே தெரியலையான்னு. அத ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷம் அந்த பெண்ணோட பேசினா இந்த பெண்ணு இப்படிப்பட்டவள்னு சொல்லிவிடுவான் கிராமாந்திரத்தெல்லாம். அப்படி உத்யத்பூஷா விசேஷம், அதுக்கு மேல உபகத வினயாம், எல்லாத்துக்கு மேல பொண்ணுக்கு அடக்கம் இருக்கணும். உபகத வினயாம் தியோதமானார்த்த ரேகாம், அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கணும்னா அந்த பெண்ணு கையில எப்பொழுதுமே காசு மேலும் மேலும் வந்துட்டே இருக்கக்கூடியதான அர்த்த ரேகா இருக்கணுமா. ஏன்னா ஒரு வீடு முன்னுக்கு வர்றதுங்கிறது கிருஹிணி கிரகமுச்சத்தை, அந்த வீட்டுக்கு முன்னுக்கு கொண்டு வர்றது யாருன்னு அந்த பெண்மணி. அவ சம்பாதிக்க வேண்டாம், ஆனா அவள இடத்துல அப்படி குணம் இருக்கணும். அது என்ன ஆகுனர் எப்பவுமே அர்த்தாகமோ நித்தியம ரோகிதாச்சா, அர்த்தாகம டெய்லி காசு வந்துட்டே இருக்கணும், அப்படி அர்த்த ரேகை இருக்கணுமா இருக்குங்கிறான். இப்ப முன்னால சொன்ன குணங்கள்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமா வரும். சில இடத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதோட என்னன்னா பிசினஸ்ல லாஸ் வந்துடு சார், அழிஞ்சு போயிட்டா சார், பொண்ணு வந்த வேலைம்பா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுன்னு. ஆனா விவகாரம் என்ன, அந்த பொண்ணு எண்ணிக்கை வந்ததோ அண்ணில இருந்து வீட்டுல மேலும் 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 விருத்தி ஆயிண்டே வருது, போரும்னு சொன்னாலே நிறுத்தல, அது வாடகை முக்கிய லட்சுமி கட்டாட்சம் கொட்டின்றே இருக்கா. காரணம் அந்த பெண்ணு நடத்துல இருக்கக்கூடியதான பாக்ய ரேகை. அந்த அர்த்த ரேகை என்னதுங்கிறது இன்னொரு பிரகடனத்துல சொல்ல போற, எல்லாம் ஆச்சாரியால் எதையும் விடல. அர்த்த ரேகை எப்படி இருக்கணும், எந்த கையில இருக்கணும்,
அது இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அப்புறம் நம்ம கையில இருக்கான்னு பார்க்கப்படாது. ஆனா அந்த ரேகை இருக்கு நர்ஜோதமான அர்த்த ரேகாம் ல கல்யாணி இனிமையாக பேசுறவள் தேவ கௌரி பிரிய மம கவிதா கன்யகாம் ஸ்வம் கிரஹாணா. எப்படி கல்யாண சர்வ அலங்கார யுக்தாம் என்ன கவிதா கன்யகா எப்படி இருக்கா? எல்லா அலங்காரங்களோடு கூடியிருக்கா. முன்னால அலங்காரம்னு சப்தாலங்காரம் அர்த்தாலங்காரம் சொன்னேன். இந்த என்னுடைய பெண்ணு கவிதாங்கிற பெண்ணு எப்படி இருக்கா? சர்வ அலங்கார யுக்தாம் எல்லா ஆபரணங்களும் சரீரத்தில் என்னென்ன ஆபரணங்கள் போட்டுக்கணுமோ, கழுத்தில் ஒரு கொலுசு, காதில் ரெண்டு காதணி, கையில் ரெண்டு ரெண்டு வளைகள், காலில் கொலுசு, இவளோட கூட்டிண்டு அப்படி மாங்கல்ய ரேகைகளோடு மாங்கல்ய ஆபரணங்களோடு கூடியிருக்கா. சர்வ அலங்கார யுக்தாம் சரள பதயுதாம். பெண் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கிறார். சத்தம் பண்ணாமல் மெல்லமாக இனிமையாக பதயுதாம் அப்படி நடந்துட்டு இருக்கா. நடக்கிற காலத்தில் சரீரம் இப்படி ஏறி கொதிச்சு அப்படின்லாம் இருக்கப்படாது. சாது விருத்தம் நல்லதோர் விருத்தம் விருத்தம்னு சொன்னால் நடத்த அந்த எப்பொழுதுமே நான் எடுத்த பெரியோர்கள் இடத்துல எப்படி பழகணும், மற்றவர்களோடு எப்படி பழகணும், எப்படி நம்ம இருக்கணும், உண்மையை பேசணும், இன்னொருத்தருக்கு வெய்யப்படாது, இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பண்ணப்படாது, இப்படி அனாவசியமாக இங்கேயும் இங்கேயும் அலையப்படாது, இன்னொருத்தராத்துல போய் மணிக்கணக்காக உட்காரப்படாது, வேலை இல்லாமல் அனாவசியமாக எங்கேயும் போகப்படாது, இப்படி எல்லாம் சிலதெல்லாம் பழைய நாளில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அம்மா. இந்த காலத்தில் அம்மாவுக்கும் தெரியல, அது விடுங்க. சாது விருத்தாம் சுவர்ணாம் நல்ல ஒரு எண்ணங்களோடு இருக்கிறவள், நல்ல வர்ணத்தோடு இருக்கிறவள், சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம் சத்பிஹி மகான்களால் எப்பொழுதுமே போற்றப்பட்டவள். இந்த பெண்ணு நல்லவள், அந்த பெண்ணு பரவாயில்லையே ரொம்ப நல்லவ, ரொம்ப பாக்கியம் அந்த பெண்ணு கிடைச்சதுன்னா ரொம்ப பாக்கியம், பையன் முன்னுக்கு வந்துடுவான் அப்படின்னு நாலு பேர் சொல்வாளாம். சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன்னு கொண்டு வந்து சொன்னா ஒரு மாமி இன்னொருத்தர் மாமிகிட்ட சொல்லிட்டு இருக்கா. யாரு? அந்த பையனுக்கா? ஆமாம்மா அந்த பையனுக்கு தான் தீர்மானம் பார்த்துட்டு இருக்கோம், நிச்சயம் பண்ற போல இருக்கே, இது எல்லாம் சமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அம்மா சும்மா இருக்கக்கூடாதோ? அந்த பையனுக்கா கொடுக்குறள்? உங்க பொண்ணு கழுத்துல பெரிய கல்லை கட்டி கடத்துல தள்ளி விடுங்கண்ணா. என்ன நல்ல ஒப்பீனியன் பார்த்தேட விவகாரம் முழுக்க. என்ன அஜயனர் அவருக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதை விட இந்த பொண்ணை கொண்டுபிள்ளாம் போக்கோ என்ன அவ்வளவு நல்ல சாது உறுத்தம் அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? எப்படி இருக்கணும்? பெரியோர்கள்லாம் போற்றணுமா? நாங்க பார்த்திருக்கோம் அந்த பொண்ணு ரொம்ப நடத்த நன் நடத்த உடையவள், அவளை கல்யாணம் பண்ண க்ஷேமத்தை அடைவோம் அப்படிங்கிற சத்பிஸ்தம் ஸ்தூயமானாம் சரச குணயுதாம் ரசமாக பேசணும். எப்படி பேசணும்? இனிமையாக பேசணும். அது நல்ல குணங்களும் இனிமையோடு சொல்லணும். இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் பொழுது இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பேசப்படாது. உண்மையாக தான் நான் பேசுகிறேன் சார், இருக்கிறதான் நான் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. இருக்கிறது சொல்லணும், ஆனால் இருக்கிறது இன்னொருத்தருக்கு மனசு புண்படுத்துமே ஏன்னா அண்டி சொல்லப்படாது. அனாவசியமாக கேட்காத யாராக இருந்தாலும் சொல்லப்படாது. கேட்காமல் சொல்லக்கூடியதை ஆத்துக்காரிக்கு சொல்லலாம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம், சிஷ்யாளுக்கு சொல்லலாம், மற்றவர்களுக்கு யாருக்கும் கேட்காத சொல்லப்படாது. அது உண்மையைத்தான் சொல்லணும். யாராவது சாஸ்திரத்தில் தர்ம சந்தேகம் இப்படியா அப்படியான்னு கேட்டால் சாஸ்திரம் இப்படி சொல்லணும்னு சொல்லணுமே தவிர உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லப்படாது. எப்படி எவ்வளோ நிர்பந்தம் இருக்கு பேசுறதுன்னு? ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம், நாக்கு நுணியில தான் எல்லாமே மரணமெல்லாம் இருக்கு. எப்படி பேசணுமோ எந்த அளவுக்கு பேசணுமோ அவ்வளோத்தான் பேசணும். ஏன்னா ஏதாவது பேசினான்னு இன்னொருத்தருடைய மனசு நோகமையானால் அந்த பாபம் உங்களுக்கு வரும். ஆகையால் பெட்டர் என்னன்னு பேசாமல் இருந்தோம். சரியா போச்சுமா? கிளாஸுக்கு வந்து எங்களை பேச விடாம பண்ணிடல, அதுக்காக இல்லை. சாஸ்திரம் அப்படிதான், அனாவசியமா பேசப்படாது, இன்னொருத்தருடைய மனசு நோகும்படி பண்ணப்படாது. பேசினா இனிமையா பேசணும், தேனொழுக பேசணும். ஜிஹ்வா மே மதுமத்தமா, அந்த மதுமத்தமான்னு சொன்ன வேதமானது அந்த மதுன்னு அந்த தகாரத்தை மேலே தூக்கி சொல்றது. ஜிஹ்வா மே மதுமத்தமா அப்படின்னு அவ்வளவு தேனொழுக பேசணுமா? இன்னும் பேசப்படாதா? பேசிட்டே இருந்தா கேட்டுட்டே இருக்கணுமே, இருக்கலாமே அப்படின்னு தோணணுமா? அப்படி பேசணும். நரசரச குணயுதாம் லட்சிதாம் லட்சணாட்யாம் நல்ல குணங்களோடு கூடியிருக்கணும், லட்சணமா இருக்கணும். லட்சணமா இருக்கிறது பெண்ணை பார்த்ததுமே ஆ நன்னா இருக்கு அப்படின்னு மனசுல தோணணும். இதான் கடைசியில் ஒருத்தர் ஒரு சூத்திரக்காரர் சொல்றார், பெண்ணை பார்த்ததுமே அந்த பெண்ணை பிடிச்சது இருந்தேன்னா கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. ஜாதகத்துல நட்சத்திர பொருத்தம் இருக்கா இல்லையா பார்க்க வேண்டாம்ட்டார். அவர் எப்படின்னா பார்த்த மாத்திரத்தினால பிடிச்சிருந்தாலே போரும்ட்டார். அப்படித்தான் துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணிட்டார். துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணிக்கிற காலத்துல என்ன அடுத்து சகுந்தலைய ஆசிரமத்துக்கு போனார். சகுந்தலை ஆசிரமத்துல ஜலத்தை விட்டுண்டே இருந்தா மரங்களுக்கெல்லாம் பார்த்தார். பார்த்த மாத்திரத்தினாலேயே அழகா இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நமக்கு தகுந்தவள் அப்படின்னு நினைச்சார், தீர்மானம் பண்ணிட்டார். அப்புறம் ஆத்துக்கு வர்றார். அடாடாடா என்ன தப்பான காரியம் நான் பண்ணிவிட்டேன். ஏன்னா அவ ஆசிரமத்தில் இருக்கிற பொண்ணு, ஆசிரமத்தில் ரிஷி ஆசிரமத்தில் யார் இருக்கா, பிராமண குழந்தைகள் தான் இருப்பா. நானும் க்ஷத்ரியன், நான் அந்த பிராமண பொண்ணை விரும்பலாமா, தப்பான காரியம் பண்ணிவிட்டேனே, வேற யாரோ பண்ணினா பரவாயில்ல, ராஜாவா இருந்து நான் இப்படி தப்பான காரியம் பண்ணப்படாதே, ஏன் என் மனசு இப்படி போச்சு, ஏதோ சம்திங் ராங், தப்பான காரியம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மனசுல கவலைப்பட்டுண்டார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தாராம், என் மனசு அங்கே சென்று இருக்குமே, ஆனால் அது சரியா தான் இருக்கணும். சதம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணமந்த கரண பிரவருத்தையா. சின்ன வயசுலேருந்து நான் எப்பொழுதும் கெட்ட வழிக்கு போனதே கிடையாது, எப்பொழுது என் மனசு சென்றிருக்கோ அது நல்லதாகத்தான் இருக்கணும், என்னால் மணக்க தகுந்தவளாகத்தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்புறம் வந்து சொல்றார், வேற இன்னொருத்தர் வந்து சொல்றார், அவளா அவர் விஸ்வாமித்திரருடைய பெண்ணுனா அவ விஸ்வாமித்திரருக்கும் மேனக்கும் பிறந்தவளோ இல்லையோ. அப்பா அப்ப தீர்மானம் பண்ணிட்டார், விஸ்வாமித்தர்னு அவர் ராஜா, ஓஹோ க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்தவள், இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆசிரமத்துக்கு வந்திருக்க, அதனால்தான் என் மனசு போச்சு அப்படின்னா அந்த மைண்டுக்கு எவ்வளவு வருஷங்களாக ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து அந்த பக்கம் போனா அது நல்லதாக இருக்கும். மனசாவது தர்ம மார்க்கத்தை தர இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாத அப்படி ட்ரெயின் பண்ணி கொடுத்திருக்கார். அது மாதிரி அது விருத்தம் லட்சணாட்யம் உத்யத் பூஷா விசேஷம். அந்த பேச்சுல வாக்கு இருக்கு பத்தேட, அந்த வாக்கு அர்த்தவத்தான வாக்கா இருக்கணும். உபகத வினயம், இந்த பெண் எப்படி இருக்கார், உபகத வினயம், வினயத்தோட இருக்கலாம், பெரியோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். இப்ப இருக்கக்கூடிய தான் பெண்கள்லாம் எனக்கு தெரியாதா என்ன, நான் வாசிச்சனே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கப்படாது, எப்பொழுதுமே பெரியவர் சொன்னா முதல்ல கேட்டுக்கணும், அப்புறம் உங்க அபிப்பிராயம் சொல்லணுமே. உங்க அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டாம்னு யாராவது சொன்னாலோ, எப்பவுமே அந்த கூலிக்காரர் மாதிரி அடங்கித்தான் இருக்கணும்னு சொன்னோமா, இல்ல. ஆனா பெரியோர்கள் சொல்லும் பொழுது முதல்ல காதால கேட்டுங்கோ, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனப்புறம் இது இப்படி பண்ணினா நன்னா இருக்கும்னு தோன்றது, நீங்க எப்படி சொல்ற அப்படி சொல்லுங்களேன், அது சரியா இருந்ததுன்னா அவளே ஒத்துப்பா. ஸோ முதல்ல சொல்லும் பொழுதே ரிஜெக்ட் பண்ணப்படாதான். உபகத வினயம் ஜோதமான அர்த்த ரேகம், பிரகாசிக்க கூடியதான அர்த்த ரேகைய உடையவள், கையில அழகான ரேக உடையதான கல்யாணியும், இனிமையாக பேசக்கூடியதான தேவா கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் துவம் கிருஹாணா. இப்படிப்பட்டதான கவிதா கன்யகைய அலங்காரம் கூட கூடியிருக்கா, நன்றாக நடக்கிறா, நன்னடத்தை உடையவள், நன்ன கலர உடையவள், பெரியோர்களெல்லாம் நன்னா இருக்குன்னு போற்றப்பட்டவள், நல்ல குணங்களை உடையவள், லட்சணம் உடையவள், நன்ன இனிமையான பேச்சு உடையவள், வினயத்தோட கூடியிருக்க, அதோட இல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. முக்கியமாக பெண்ணுக்கு என்ன வேணா அதிர்ஷ்டம் இருக்கு, அவ இருக்கிற இடம் சகல க்ஷேமத்தை அடையும். அது எப்படி அடைய முடியும், அம்பாளுக்கு தேனோட அபிஷேகம் பண்ணும். அம்பாளுடைய பாதங்களை சௌந்தர்யலகரில் ஒரு ஸ்லோகமாவது சொல்லி நமஸ்காரம் பண்ணும், அதிர்ஷ்டங்கள் தேடி ஓடி வருமா உங்களுக்கு. அப்படிப்பட்டதான அந்த பெண் இருக்க, அவளை நான் கொடுக்குறேன், ஹே பரமேஸ்வரா விவாகம் பண்ணி கொள்ளுங்கோ. இது விவாகம் பண்ணினா என்னன்னு, கன்னியாதானம் பண்ணினா அவளுக்கு பிரம்மலோகம்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம ஊரில் ஒன்ன மாத்திர ஒரு பெண்ணு பிறந்ததே ஆனால் ஐயோங்கிறான் சில பேர். பெண்ணு பிறந்தா சந்தோஷம் பண்ணும், ஏன்னா வேற உபாசனாதிகள் இல்லாமலேயே நீங்க பிரம்மலோகத்தை அடையறதுக்கு சுலபமான ஒரு வழி, நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி பிரம்மலோகாந்தமான சுகங்களை கொடுக்கிறவள் இந்த ஊர்ல அவளும் சௌக்கியமா இருக்கலாம், பெண்ணு மட்டும் நம்ம பிறந்தாமும் சௌக்கியமா இருக்கணும் பூந்தாமும் சௌக்கியமா இருக்கணும் நினைக்கிறவள் பெண்ணு. பையனா இருந்தா எங்காம் மட்டும் சௌக்கியமா இருக்கணும், அப்பா அம்மா இல்ல, நான் சௌக்கியமா இருக்கணும், இது பையனுடைய எண்ணம். பெண்ணினுடைய எண்ணம் என்ன, நாம சௌக்கியமா இருக்கணும், பூந்தாத்திலையும் சௌக்கியமா இருக்கணும், பிறந்தாத்திலையும் சௌக்கியமா இருக்கணும், கடைசி வரைக்கும் நினைச்சுட்டு இருப்பாளாம். ஆகையால் அப்படிப்பட்டதான பெண், அர்த்தரேகாம், கையில அர்த்தரேகை இருக்கக்கூடியதான பெண்ணா இருக்கா, இத்தனை அழகான குணங்கள் இருக்கக்கூடியதான பெண்ணை பரமேஸ்வரா நீங்க விவாகம் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படிப்பட்டதான குணங்கள் இருக்கக்கூடியதான அம்பாளை விவாகம் எடுக்க. அதனால கௌரி பிரியா ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் ஒரு கூட்பாடு இருக்கு, அந்த கூட்பாடுலயே விசேஷம் இருக்கு. ஹே கௌரி பிரியா மம கவிதா கன்யகாம் தம் திருஹாணா அப்படின்னு அழகா கவிதா கன்னியக்கையே பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணியிருந்தான ஒரு ஸ்லோகம். இதை முடிச்சோம். அதுக்கப்புறம் இன்னும் கையில அர்த்தரேக்கன்னு இருக்கும், அது இன்னொரு பிரகடனத்தை சொல்ல போறார் அப்படின்னு அதோட கூடினதான அந்த ஸ்வரூபம். இப்படி இதை பார்த்தோம். இன்னும் ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு இதுக்கு மேல. இது அர்ப்பணம் பண்ணியாச்சு ஸ்லோகத்தை, இதுக்கு மேல என்ன காப்பாத்துங்கோ அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகங்கள்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றதுக்காக மங்களமாக ஒரு ஸ்லோகம். இப்படி ரெண்டு ஸ்லோகங்களோடு முடியுது. இதை நாளைக்கு முடிச்சு விட்டு